நண்பர்களே, நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு நான்கு எழுத்தாளர்களுடன் சென்னையில் ஒரே மேடையில் அமர்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரே ஒரு ஏமாற்றம், திரு அசோகமித்திரன் அவர்களுடைய வரவு அமையாதது. இந்த மாதம் 5ஆம் தேதி சாருடைய கோணல் பக்கங்கள் வெளியிட்டு விழா, 3வது தொகுதி வெளியிட்டு விழா முடிந்த பிறகு நள்ளிரவில் நான், சாரு, பிரபஞ்சன் ஆகியோர் பேசிக் கொண்டிருந்த போது சார் ஒரு கருத்தை சொன்னார். தமிழில் நோபல் பரிசு வாங்குவதற்கான தகுதியுடைய எழுத்தாளர்களாக நான் இருவரை கருதுகிறேன். ஒருத்தர் செத்து போயிட்டான், அவர் சொன்ன வார்த்தை பாசிஞ்சாராம். இன்னொரு பேர் அசோகமித்திரன். அந்த அசோகமித்திரனுடைய பக்கத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு பேர் எனக்கு கிடைக்கும் என்று நினைத்தேன். எனக்கும் அவருக்கு ஒரு 30 ஆண்டுக்கு மேலான நட்பு தொடர்பு எல்லாம் உண்டு. ஆனால் ஒரே மேடையில் நாங்கள் ஒரு காலம் அமர்ந்ததில்லை. ஆனால் நான் முத்துசாமியுடைய உடனான இந்த அமர்வு எனக்கு அந்த வருத்தத்தை ஈடு செய்கிறது. முத்துசாமி அவர்களுடன் எனக்கு ஒரு 30 ஆண்டு காலம் தொடர்பு உண்டு. அவர் நாடகங்களுடன், அவருடன் ஒரு 20-25 ஆண்டுகளாக தொடர்பு இருக்கும். நாற்காலிக்காரர் நாடகத்தை நாங்கள், ஞான ராஜசேகரன், பரமேஸ்வர், நாங்கள் ஒருவரும் பம்பாயை நடத்தி காட்டினோம். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருடைய விஞ்ஞானிகளுடைய துணை கொண்டு அதில் என்ன ஆச்சரியம்னா, அது சென்னையில் நடந்தபோது அசோகமித்திரன் நாற்காலிக்காரராக இருந்தார். நாங்கள் வேறொரு விஞ்ஞானியை நாற்காலிக்காரராக வைத்துக் கொண்டு நடத்தினோம். அந்த அனுபவங்களெல்லாம் எனக்கு சுவாரஸ்யமாக என் நினைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நடத்திய நாடகத்தை திரு முத்துசாமி அவர்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கவில்லை என்று நினைக்கிறேன். முழுக்க கிட்டத்தட்ட நாற்காலிக்காரருடைய உரையாடல் எல்லாமே எனக்கு மனப்பாடம். அப்போ வந்து மகாராஷ்டிராவில் கிராமம் அவருக்கு ஒரு தணிக்கையாளர், அது என்ன பேர், அதுக்கு சென்சார் இருந்தார். அவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியர், மும்பை மாநகரத்தின் ஷெரீஃபாக இருந்தவர். பேராசிரியர் ராமானுஜன், டி வி ராமானுஜன் என்று பேர். இவர் திருக்குவளை வி ராமானுஜன். நாளைக்கு நாடகம் நடத்த போறோம், இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு சென்சாராகி வரல. ஏன்னா அது மராட்டிய மாநிலம், மும்பை போலீஸார்கள் வந்து ஒரு தமிழ் தெரிந்தவர்கள்ட்ட தான் அது தணிக்கையாகி வரணும். எங்களுக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. சாவின்தாஸ்ல பிளான் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு சாயங்காலம் நாடகம் அரங்கேறணும், காலையில வரைக்கும் வரல. அப்போ கந்தசாமி என்று ஒரு பெரியவர், பாம்பே தமிழ்ச்சங்கத்தினுடைய ஸ்தாபகர், அவரை கூட்டிகிட்டு ராமானுஜா ஐயா அவர்கள் வீட்டுக்கு போனோம். அவர் சொன்னார், இந்த நாடகத்தில் ரொம்ப ஆபாசமான பல இடங்கள் இருக்கு, நாற்காலிக்கார நாடகத்தில். இதை நீங்கள் தணிக்கை செய்து இல்லாமல் இந்த நாடகத்துக்கு நான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன். நாங்கள் ரொம்ப பதட்டமாயிட்டோம், நான் ஏதோ பேச வாய் எடுக்கிறேன். கந்தசாமி என் தொடையை அமுக்கிறாரு. ராசேரன் முகத்தை இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. நான் கேட்டேன், ஐயா அது என்ன ஆபாசமான பகுதி, நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை எடுத்துடுறோம். அவர் சொன்னார், நாடகத்தினுடைய கடைசியில் 2-4 வரி வருது, தோத்தான் தோத்தான் தோல் குடுங்கி, 90 மாட்டுக்கு மயில் குடுங்கி அப்படின்னு. இதுக்காக அந்த நாடகத்தை கிட்டத்தட்ட 2 மாசம் அவர் சென்சார் பண்ணாமல் வச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ நாங்கள் எங்களுக்கு எப்படி நாடகம் நடத்தியாங்க? நாங்கள் நிறைய பேர்கிட்ட டொனேஷன் வாங்கியாச்சு, ஹாலெல்லாம் புக் பண்ணியாச்சு. இல்லை அதை என்ன பண்ணணும் சொல்லுங்கள், மாற்றிடுறோம். நான் அப்புறம் சொன்னேன், இந்த வசனத்தை வேணால் மாற்றிடுறோம். தோத்தாந்தோ, அது ஒரு ரைம் இருக்கும் அந்த வரியில், தோத்தாந்தோ. நீங்கள் அதை, நாங்கள் வந்து அதை வேகமாக நடத்தி காட்டுவோம். அந்த கடைசி கிட்டத்தட்ட கும்மி அடிக்கிற பணியில் அந்த காட்சி அமைஞ்சிருக்கும். தோத்தாந்தோத்தான் தோல் பிடிங்கி, 90 மாட்டுக்கு மயில் பிடிங்கி, இது வேக வேகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சொன்னோம், இந்த தோத்தாந்தோத்தான் தோல் பிடிங்கிங்கிறத வந்து நாங்கள் தோத்தாந்தோத்தான் தோத்தாந்தோத்தான் தோத்தாந்தோத்தோடு திருப்பி திருப்பி சொல்லிக்கிறோம்னு ஒன்று கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அப்புறம் எங்களுக்கு நல்ல தைரியம் உண்டு, அவர் ஒன்றும் நாடகத்துக்கு வந்து பார்க்க மாட்டார். யாரும் வெரிஃபை பண்ணுறது, மகாராஷ்டிரா போலீஸுக்கு வர கவலை இல்லையான்னு. சரி, நாங்கள் எங்களுக்கு எப்படி தோணுச்சோ, எங்கள் நாங்கள் எப்படி திட்டமிட்டிருந்ததோ அது மாதிரி தான் அந்த நாடகத்தை நடத்துகிறோம். ஸோ அந்த நாள் தொட்டு எனக்கு நான் முத்துசாமி அவர்களோடு மனசார ஒரு உறவு உண்டு. ஸோ அவர் பக்கத்தில் உட்கார்ந்து நான் அந்த மேடையில் சிறுகதைகள் பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது பெரிய கௌரவமாக நான் நினைக்கிறேன். அது மாத்திரமில்ல, தமிழில் அவர் ஒரு முக்கியமான சிறுகதை எழுத்தாளர். நானும் சிறுகதை எழுதுகிறவனுங்கிறதுனால நாடகத்துக்கு நாடகத்துக்கு அவருக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உண்டுவோ அது மாதிரி நீர்மைங்கிற ஒரே ஒரு தொகுப்பு தான் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு. நீர்மை தொகுப்புக்கு அப்புறம் ஒரு 6 அல்லது 7 கதைகள் அவர் எழுதியிருக்கக்கூடும். ரொம்ப செறிவான, அடர்த்தியான ஒரு சிறுகதை ஆசிரியர் அவர். அவர் ஒரு அற்புதமாக சிறுகதையை பற்றி ஒரு விமர்சனம் அவங்க கையில் வச்சுட்டு இருக்கார். பொதுவாக எஸ் ராமகிருஷ்ணனுடைய சிறுகதைகளின் தன்மைகள் கொடுத்து, அதுபோல் என்னுடைய சகோதரர் சார் தேவதாஸ் அவர்கள் மிக விரிவான ஒரு உரையை உங்கள் மீன் ஆற்ற இருக்கிறார்கள். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பொதுவாகவே நான் கலந்துக்கிற கூட்டத்தில் எல்லாரும் அவள் கொண்டு வாங்க, நம்ம கொஞ்சம் உண்மை கொண்டு போனால் கூட பரவாயில்ல, ஊதி ஊதி சாப்பிட்டு போயிடுவாங்க, இவர் ஒரு நம்பிக்கையில் வர்றதுனால தான். இதனால் இன்றைக்கி மூணு பேச்சாளர்கள் வந்து இல்லை, ஒரு 11 பேட்ஸ்மேனில் 4 பேர் ரிட்டையர்டு ஹர்ஸ்ட்னா என்ன, பாக்கி பேருக்கு எவ்வளோ பொறுப்பு அதிகமாக இருக்குது, அது மாதிரியான ஒரு நிலைமை. புத்தகம் அற்புதமாக தயாரிக்கப்பட்டிருக்கு. நான் கிழக்கு பதிப்பகத்தினுடைய உரிமையாளரோடு வரும்போது பேசிக்கொண்டு வந்தேன், வெளிநாட்டு புத்தகங்களுக்கு ஈடாக அதை விடவும் அதிக அற்புதமான வகையில் தமிழ் புத்தகங்கள் இப்போ தயாரிக்கப்படுகின்றன. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் புத்தகம் எப்படி இருந்தது, எப்படி வந்தது, என்ன மாதிரி அட்டை போட்டாங்க, என்ன மாதிரி பாண்டு யூஸ் பண்ணாங்க, என்ன பேப்பர் யூஸ் பண்ணாங்க, பைண்டிங் கட்டுமானம் எப்படி செஞ்சாங்கிறத கம்பேர் பண்ணிட்டு நீங்கள் தமிழ் புத்தகங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கு. கைவேயனுடைய புத்தகங்களுக்கு சற்றும் தரத்தில் குறைவில்லாத அளவுக்கு தமிழ் புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கணும். கிழக்கின் புத்தகங்கள் வந்து அந்த வகையில் மிகச்சிறப்பாக வந்து கொண்டிருக்கணும். விலையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 900 பக்கம் 800 பக்கத்தினுடைய புத்தகத்தில் இந்திய ரூபாய்க்கு 800 குறையாமல் குறையாமல் விலையை வைப்பாங்க. இந்த புத்தனுடைய விலை 350 தான் வைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் என்னுடைய நண்பர்களை பாதிக்கிற போது புத்தகத்தினுடைய விலை ரொம்ப அதிகமாக இருக்கான்னு சொல்லுவாங்க, என்னுடைய புத்தகத்துக்கே சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இது வந்து நம்முடைய வாங்கு சக்தி சம்பந்தப்பட்ட விஷயம், புத்தகத்தினுடைய தரம் தயாரிப்பு தாழ் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், பிழைகள் மிக 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 குறைவாக இந்த புத்தகத்தில் காணப்படுகிறது. 1-2 பிழைகள் நான் சொல்ல முடியும். என்னுடைய புத்தகங்களுக்கு கடைசி ப்ரூஃப் நானே பார்க்குறேன், ஆனாலும் புத்தகம் வெளிவந்ததுக்கப்புறம் படித்து பார்த்தா எனக்கு ஒரு 100 பக்கத்தில் 15 பிழைகள் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப உயர்வான முறையில் இந்த புத்தகம் தயாரிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நம்முடைய நண்பர் எஸ் ராமகிருஷ்ணன், எனக்கு நீண்ட காலமாக அவர் நண்பர். என்னுடைய மதிப்பிற்குரிய இன்னொரு நண்பர் கோணங்கி சொல்வார், தமிழில் பின்னவீனத்துவ எழுத்தாளர்கள் வந்து செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர்ஸ் மாதிரி, 5 பேர் தான், அதோட நாங்கள் மெம்பர்ஷிப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லுவார். யார் அந்த 5 பேருங்கிறது முக்கியம் இல்லை, உங்களுக்கு விருப்பமான பின்னவீனத்துவ எழுத்தாளர்கள் 5 பேருங்க என்ன நீங்கள் நினைச்சுக்கலாம். அதில் ஒருத்தர் எஸ் ராமகிருஷ்ணன். நான் அப்புறம் கோணங்கிட்ட சொன்னேன், எதிர்காலத்தில் சீனா மாதிரி இந்தியா மாதிரி இன்னொரு நாடு வல்லரசாக வந்தால் கூட எங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் நீங்கள் தரமாட்டீங்களா? இப்போ நான் வந்து விண்ணப்பம் போடுகிற ஆள் கிடையாது, நான் வந்து எனக்கு அந்த ஆற்றல்லாம் இருக்கிறதா நம்புகிறவன் இல்லை. அப்போ இல்லை இல்லைங்க, மெம்பர்ஷிப் க்ளோஸ், நீங்கள் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்கிற போது புதிய மெம்பர்ஷிப்புகளை பற்றி. அப்படி ஒரு முக்கியமான பின்னவீனத்துவ, ஒரு விளையாட்டுக்காக நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, முக்கியமான பின்னவீனத்துவ எழுத்தாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். என்னுடைய மதிப்பீட்டில் சொன்னால் கோணங்கி, ராமகிருஷ்ணன், பிரேம், ரமேஷ், சாரு, ஜெயமோகன், யுவன் சந்திரசேகர், இந்த மாதிரி நான் வந்து இந்த செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர்ஷிப்பை 5 நடத்தாம ஒரு 12 வரைக்கும் வேணுமானா கொண்டு போகலாம். அதுக்கு மேல அங்கே இடம் இருக்குமான்னு தெரியல. அது சங்கப்பலக மாதிரி உட்கார உட்கார விரிஞ்சு இடம் கொடுத்துருக்கிற ஒரு அமைப்பும் அல்ல. திரு முத்துசாமி அவர்கள் சொன்னார்கள், இது வந்து ரொம்ப கவிதை மாதிரி இருக்குது இந்த உரைநடை. ஆனால் எனக்கு என்ன, எனக்கு வேறு விதமான அப்சர்வேஷன் இருக்கு. அவருடைய சிறுகதைகள் கவிதை மாதிரி செறிவோடு இருக்கு, அடர்த்தியாக இருக்கு, ஆனால் கவிதையினுடைய மொழியை அது கொண்டிருக்கவில்லை. நான் அதை ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்குறேன். எஸ் ராமகிருஷ்ணன் வந்து மிகச்சிறந்த உரைநடை எழுதுகிறார், கவிதையினுடைய மொழி வந்து தன்னுடைய உரைநடையில் குறுக்கிடாத வண்ணம் பார்த்துக் கொள்கிறார் என்று எனக்கு சொல்ல தோன்றுகிறார். அற்புதமான உரைநடை அவர் கையில் இருக்குது, அவருக்கு கவிதையினுடைய தயவு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. போன வாரம் ராமகிருஷ்ணனுடைய புத்தகங்களை பற்றி பேச போகிறேன்னு சொன்னோடனே கோவையில் என்னுடைய நண்பர் பாதசாரி என்று அழைக்கப்படுகிற உங்களுக்கு பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், மீனுக்குள் கடல் என்று ஒரு தொகுப்பு எழுதியவர் விஸ்வநாதன் பேர், அவரோட நான் பேசிக்கிட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராமகிருஷ்ணனுடைய சிறுகதைகளை? அவர் எனக்கு சொல்கிறாரு வந்து அவர் முதல்ல புறத்தை தான் பார்க்குறாரு, அவர் புறத்தில் இருந்து ஒரு ஃபனல் மாதிரி விரிவா புறத்தை பார்க்கிறாரு, அப்புறம் அகத்தை நோக்கி சுருங்கி 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 அகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அது அவருடைய சிறுகதைகளுடைய சிறப்புத்தன்மை அப்படின்னு எனக்கு பாதசாரி சொன்னார். எனக்கும் அவர் சொன்ன கருத்தோடு உடன்பாடு உண்டு. நான் அந்த கருத்தை வந்து இங்க பதிவு செய்யறேன். அப்புறம் பொதுவாக அவருடைய கதைகளில் வந்து எல்லாமே பேசப்பட்டிருக்கு. பஞ்சம், பஞ்சம்னா அது பஞ்சம்ங்கிற சொல்லையே கொண்டிருக்காது அந்த கதையில், பஞ்சம்னு நீங்கள் ஒரு வார்த்தை பார்க்க முடியாது, ஆனால் அந்த பஞ்சத்தை பற்றி அந்த கதை பேசும். வறுமை பேசப்பட்டிருக்கு, வறுமைங்கிற சொல் இருக்காது. ஊரை நீங்குதல் வந்து நிறைய கதைகள் இருக்கு. பல காரணங்களாக ஊரை விட்டு ஓடி போதல், ஊரை நீங்கி போதல், பஞ்சத்துக்காக, அப்புறம் ஜாதியினுடைய அடக்குமுறைக்காக, வறுமையை தாண்டுவதற்காக, பிழைப்புக்காக, இந்த ஊரை நீங்கிற கதைகள் நீங்கள் இருக்கிற ஏகதேசமாக மொத்தமாக 90 கதைகளில் ஒரு 15 நான் மொத்த கதைகளையும் படிச்சிட்டேன். 90 கதைகளும் ஒரு 10-15 கதைகளுக்கு மேலே இந்த ஊரை நீங்குதல் விஷயங்கள் திரும்ப திரும்ப அழுத்தமாக பேசப்பட்டிருக்கு. நேற்றைய மிகத்திறமையான சிறுகதையாசிரியர்கள் நம்ம தமிழில் வாழ்ந்திருக்கிறாங்க. நான் அசம்புதன் சொன்னேன், நாமச்சாமி சொன்னேன், சார்வாகன் ஒரு எழுத்தாளர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கூட எனக்கு தெரியல. வெறும் 16 கதைகள் எழுதிய கிருஷ்ணன் நம்பி அவருடைய சகோதரர் இருக்காருங்க, 24 கதைகள் எழுதிய மௌனி. இந்த மாதிரி இந்த சிறுகதையாசிரியருடைய உரம், அந்த சிறுகதைகள் வந்து சிறுகதை ஆசிரியர்கள் அல்ல, அவருடைய சிறுகதை படைப்புகளை உரமாக கொண்டு அதிலிருந்து கிளைத்து வருகிற பெரிய மரமாக, விருட்சமாக இவருடைய கதைகளுடைய பல பல கூறுகள் இருப்பது போல எனக்கு தோணுகிறது. கற்புகைன்னு இதில் ஒரு கதையா இருக்கு. நான் ஒரு 4 அல்லது 5 கதைகள் மாத்திரம்தான் உங்களுக்கு பேர்களை மாத்திரம்தான் சொல்ல முடியும். அந்த கதைகள் நீங்க படிச்சிருந்தா தான் நான் சொல்ல வர விஷயங்களுடைய அந்த அந்த அழுத்தம் உங்களுக்கு புரியும். சும்மா கதை சுருக்கத்தை சொல்லிட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. கற்புகைன்னு ஒரு கதை இருக்கு. எனக்கு ஒரு வெளிநாட்டு கதை, சுரண்டினாவனுடைய கதையை படிச்சா என்ன தாக்கம் ஏற்படுத்துமோ, அல்லது சார்வாகனுடைய கதையை படிச்சா என்ன தாக்கம் ஏற்படுத்துமோ, அந்த கதையை இந்த கதை எனக்கு ஏற்படுத்தியது. அவ்வளவு ஆழமாக பேசப்பட்ட ஒரு மனோதத்துவ ரீதியில் அமைந்த ஒரு மிக நல்ல கதை. உடல்னு ஒரு கதை. வேலைக்கு போகாதவன் தன்னுடைய உடலை பார்த்து எவ்வளவு கஷ்டப்படுறான், உடலுக்காக எவ்வளவு வருந்துகிறான். வண்ணனனுடைய நிறைய கதைகள் இந்த மாதிரி தன்மைகள் பேசப்பட்டிருக்கு. ரொம்ப சமீபத்தில் கீரா நதியில் வெளிவந்த கதை நினைக்கிறேன், 100 கழிப்பறைகள். அந்த ஏரியாவில் தமிழில் இதுவரைக்கும் ஒரு கதை எழுதப்படலைன்னு எனக்கு சொல்லலாம். நான் ஒரு 30 தமிழில் சிறுகதைகள் படிக்கிறவன், நானே ஒரு 60-70 கதைகள் எழுதியிருக்கிறேன். அந்த 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 வீச்சோடு, அந்த ஆழத்தோடு, அந்த அந்த நாட்டத்தை நீங்க முகரலாம், அந்த கதையில நுகரலாம். நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் சிலர் சொல்லியிருக்காங்க, இந்த கதையை படிச்சுட்டு ராத்திரி எப்படி வீட்டில் போய் சாப்பிட்றதுன்னு தெரியல. அந்த மாதிரியான உணர்வை ஏற்படுத்துகிற வகையில் அந்த 100 கழிப்பறைகள்ங்கிற கதை எழுதப்பட்டிருக்கு. அதே போல புலிக்கட்டம்னு ஒரு கதை. நீங்க ஷா கந்தசாமியினுடைய தக்கையின் மீது 4 கண்கள் படிச்சிருக்கீங்க. ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்குமான ஒரு மானசீகமான ஒரு போட்டி, விரோதமும் அல்ல ஆனா விரோதமும் தான், பொறாமையும் அல்ல ஆனா பொறாமையும் தான். அதுக்காக ஒரு விஷயத்தை இதுல கொண்டு வராரு. எனக்கு வந்து அது ஐசக் பசிசிங்கரா இல்ல போர்கேஸாங்கிறது ஞாபகம் இல்ல. ஒரு சர்ச்சில் வந்து ஒரு திருட போனவனை கட்டி வச்சிருவாங்க. அந்த அந்த கதைக்கு ஈடாக வைத்து பேசப்படுகிற அளவுக்கு முக்கியமான கதை இந்த புலிக்கட்டம். அதில் அவருடைய ஐயா வந்து கீதாரியோட நாயும் புலியும் விளையாடுவார். பல சந்தர்ப்பங்களையும் கீதாரி அவருடைய ஐயாவை தோக்கடிச்சுக்கிட்டே இருப்பான். கீதாரி படுத்து தூங்குற போது தோக்கடிக்கப்பட்ட ஐயாவுக்கு அவனை கத்தி வச்சு குத்திடலாங்கிற ஒரு எண்ணம் வரும். கத்தியை எடுத்துக்கொண்டு போகிறார். கீதாரி முடிச்சுட்டு ஆட்டை பார்த்து ஒரு செருமல் செருவான் திரும்பி வந்துடுவார். கடைசியில் அவன் அந்த ஐயாவுடைய காலில் வந்து சொல்றான், ஐயா நான் தெரிஞ்சும் தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தான், என்னை மன்னிச்சிருங்க. இதை படிச்சுட்டு இருக்கிற போது எனக்கு கந்தசாமி ஞாபகத்துக்கு வர்றார். அந்த அளவுக்கு உரமான தமிழ் சிறுகதைகளுடைய இடத்திலிருந்து மிகவும் வேகத்தோடு இன்னொரு சிறுகதை படைப்பாளி தன்னுடைய வேர்களை ஆழமாக பரவிவிட்டு மிகச் செழிப்பாக வளர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. நாபின்னு ஒரு கதை இருக்கு, காமம் சம்பந்தப்பட்ட கதை. நமக்கு தெரியும் காமம் வந்து பேயும் அல்ல நோயும் அல்ல, சங்க இலக்கியங்களே பேசியிருக்கான், அணங்கும் பிணியும் அன்று. ரொம்ப அற்புதமான உரையாடல் அந்த காமங்கிற நாவிங்கிற கதையை வைத்து காமம் சார்ந்து ராமகிருஷ்ணன் நடத்திட்டு போறாரு. காமம் சார்ந்து தமிழ நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. லாசாராருடைய அபித வந்து காமத்தினுடைய ஒரு சிறு துணியை கொண்ட கதை. ஜானகிராமனை பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை. பொருந்தா காமம் பத்தியும் கைக்களை பத்தியும் பெருந்தனி காமங்கள் பற்றியும் அவர் நிறைய எழுதியிருக்காரு. ஆமாதவன் நிறைய எழுதியிருக்காரு. சமீபத்தில் வழியான ஜெயமோனுடைய காடு நாவல் முழுக்க முழுக்க காமம் சார்ந்த நாவல். ஸோ காமத்தை வந்து நாம் ஒரு ஒரு தீய பொருளாக, அதான் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டாங்க, இது தேயும் இல்லை நோயும் இல்லைன்னு ரொம்ப ஆரோக்கியமான நிலையில் ஒரு உரையாடல் அந்த கதையில் அவர் நடத்தி காட்டியிருக்கார். 3 நிலைகள் பற்றி பேசுகிறார். 1 வந்து காமத்தை கடந்து போதல், இன்னொன்று காமத்தில் திளைத்திருத்தல், 3வது காமத்தால் பீடிக்கப்படுதல். ரொம்ப அற்புதமான உரையாடல்கள் கவித்துவமான நடையில், முத்துசாமி ஐயா சொன்ன மாதிரி கவித்துவமான நடையில் அந்த உரையாடல்களை அந்த காமங்கிற கதையில் அவர் அமைச்சிருக்காரு. காமம் பற்றி பேசுவதற்கு ரொம்ப தைரியமும் ரொம்ப சாமர்த்தியமும் ரொம்ப திறமையும் வேணும். கிட்டத்தட்ட ஒரு ரேசர்ஸ் எட்ஜில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது எந்த பக்கம் உங்களை கவுக்கும் அல்லது எந்த பக்கம் உங்களை தெரிய விடும் சொல்ல முடியாது. அப்புறம் மொத்தமும் நீங்கள் ராமகிருஷ்ணனுடைய கதைகளில் பொதுவாகவே ஆபாசம் என்று பலர் கருதும், நாங்கிறதுங்கிறதல்ல, ஆபாசம் அல்லது விரசம் அல்லது ரசக்குறைவு என்று கருதும் ஒரு வார்த்தையை நீங்கள் தேர்ந்தெடுத்து சொல்ல முடியாது. அவ்வளோ நுட்பமாக ஆனால் அந்த உணர்ச்சியை எழுப்பி கொண்டு வந்துடுறார். ஒரு பெரிய திறமையோடு அவர் செய்கிறார். அப்புறம் அவருடைய பயணங்கள், பயணம்னு சொல்றது கூட தப்பு. இப்ப நான் செய்யறது வந்து பயணம், ஒழுங்கா டிக்கெட் ரிசர்வ் பண்ணி போற ஊர்ல எந்த லாட்ஜ் நல்லா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும், எங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும், எந்த பார் நல்லா இருக்கும், இதெல்லாம் தேர்ந்து திட்டமிட்டு கொண்டு அது அதுக்கு பேர் வேணா நம்ம பயணம்னு வச்சுக்கலாம். ஆனா ராமகிருஷ்ணன் செய்வது பயணம் இல்லை, அது வந்து அலைச்சல். ஒரு டூத் பிரஷ் கூட இல்லாம எடுத்துக்கிடாம போகிற அலைச்சலுக்கு அவர் தோல்ல என்ன மாட்டியிருக்கான்னு சொல்ல முடியும். ஒருவேளை ஒரு துண்டு இருக்கலாம், பேஸ்ட் வச்சிருக்கலாம், அல்லது வேப்பமிச்சு கூட ஒடிச்சுக்கலாம். அந்த அலைச்சல்ல கிடைக்கிற அவருடைய அனுபவங்கள் பல இந்த சிறுகதைகள்ல எனக்கு அனுபவமாயிருக்கு. ஒரு முறை ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் சொல்றாரு, எழுதுறாருன்னு நினைக்கிறேன், தன்னுடைய சொந்த அனுபவங்களை எழுத்தாக்குவது நல்ல படைப்பு அல்ல அப்படின்னு. எனக்கு அதுல மாறுபட்ட கருத்து உண்டு. ஆனா ராமகிருஷ்ணன் கூட நான் என்ன சொல்றேன்னா, அவர் இன்னொருடைய அனுபவத்தை இவர் படைப்பாக்க முயற்சிக்கிற போது அந்த அனுபவம் இவருடைய அனுபவமாக மாற்றம் கொள்கிறது. அனுபவம் இல்லாம படைப்பு ஆக்க முடியாதுங்கிறது என்னுடைய எழுக்கையை கொள்கை. இதுல ஒன்றும் பதவி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அலெக்சாண்டர் நினைச்சா உலகம் பூராவையும் ஒரே அரசின் கீழ் ஆளை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு. கடைசியில் அவன் வந்து கலப்பினங்களை ஏற்படுத்தி ஒன்று தான் அவனுடைய ஒரே வெற்றியாக முடிந்தது. இங்கே வந்து போரஸ்னு ஒரு அரசன் அவனை தோற்கடிச்சு திரும்ப அனுப்புகிறான். இலக்கிய கொள்கைகள் பல கொள்கைகள் இருக்கும். உலகத்தில் எப்படி ஒரு மதம் இருக்க முடியாதோ, ஒரே கொள்கை இருக்க முடியாதோ, ஒரே பண்பாடு இருக்க முடியாதோ, அது மாதிரி இலக்கியத்தில் பல கொள்கைகள் இருக்கு. எனக்கு உடன்பாடான கொள்கைகள் உண்டு, எனக்கு உடன்பாடு இல்லாத கொள்கைகள் உண்டு. ஆனால் எல்லா கொள்கைகள் மீது நான் மரியாதை வைக்கிறேன், எல்லாத்தையும் சிறந்த மனசோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவருடைய அலைச்சல் வந்து ஒரு பெரிய அனுபவமாக இவருக்குள் ஊறி ஊறி அது அவருடைய சொந்த அனுபவமாக வெளிவருகிறது. பல கதைகள் இதை நான் சொல்ல முடியும். அப்புறம் கேட்கிறாங்க என்னுடைய சக நண்பர்கள் வந்து இன்னவீனத்துவம், அது லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸை சார்ந்தது, மிலிட்டரி ஜெண்டாவுடைய ரூல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தான் எழுதுறதுக்கான நிர்பந்தம் உண்டு, ஏன் நம்ம ஆட்களில் இவங்க போய் கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க, இங்கே என்ன அர்ஜென்டினா மாதிரி, எல் சல்வடார் மாதிரி, ஈக்வடார் மாதிரி அந்த நெருக்கடிகளை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு கேள்விகளை வைக்கிறாங்க. எனக்கு அது சரியான கேள்வியா தோணலை. அதை விட கொடுமையான அனுபவங்களை நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம். ஆனா ரொம்ப வரட்டுத்தனமா தோல் தடிச்சு போய் ஏர்ம மாடு மாதிரி எந்த எதிர்வினையும் ஆக்காம இருக்கிறோம். சீடு பேட்டன்டிங் பத்தி நமக்கு என்ன அக்கறை இருக்கு? அல்லது அரியாமல் நடந்த அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஹோண்டா ஃபேக்டரியில நடந்த ஒரு சிறிய வேலை நிறுத்தத்துக்காக பார்த்துருக்கீங்க நிறைய பேர் தொலைக்காட்சி சேனல்களில். அந்த அடக்குமுறையை பற்றி நமக்குள்ள என்ன ரியாக்ஷன்? அல்லது மகாராஷ்டிரா அரசியலை கவனிச்சு வர்றவங்களுக்கு தெரியும், நான் அரசியல் பேசுறதுக்காக சொல்ல தகவலுக்காக சொல்கிறேன். பால் தாக்கரே அவருடைய பையன் ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, அங்கிருந்து வெளியே போன நாராயண் ராணே, சாமனானு சொல்றது சிவசேனாவுடைய பொலிட்டிக்கல் ஆர்கனான ஒரு பத்திரிகை, தினசரி பத்திரிகை, மராட்டிய பத்திரிகை. இந்த மராட்டிய பத்திரிகை அரசுக்கு முன்னாடி நாராயண் ராணேங்கிறவர் சிவசேனாவிலிருந்து பிரிந்து போற இன்னொரு அரசியல் தலைவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாரு. 1000 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, 1000 கணக்கான பேர். அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக உத்தவ் தாக்கரனுடைய ஆட்கள் 1000 கணக்கான பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க கையிலையும் கத்தி கபடா அந்த 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 நம்ம ஒரு திருப்பாச்சேத்தி அறிவாள் மாதிரி அந்த ஊரில் ஒரு அறிவாள் இருக்கு, அந்த அறிவாள் இந்த இவங்க பேர்லையும் அந்த மாதிரி ஒரு அறிவாளர். ஸோ இதை வந்து இந்த பின்னவீனத்துவத்தினுடைய வசதி இல்லாம எப்படி ஒரு எழுத்தாளன் மேற்கொள்ள முடியும்னு எனக்கு தெரியல. பல விஷயங்கள் அப்படித்தான் பேச வேண்டும். பீட்டிங் அரவுண்ட் த புஷ்னு சொல்லலாம், ஆனா பீட்டிங் அரவுண்ட் த புஷ்ஷாவது செய்ய வேண்டியது. அவர் இந்த பின்னவீனத்துவத்தை அதனுடைய தந்தைகளோடு கேள்வி கேட்பதுங்கிறது இந்த இலக்கிய காலகட்டத்தில் பொருத்தமாக இராது என்று எனக்கு சொல்ல தோன்றுகிறது. 90 கதைகள் அவர் நேற்று வரை எழுதிய கதைகள் நினைக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு 55 வயசு தாண்டினால் தான் அவங்களுக்கு தொப்பு கொண்டுருவாங்க. ராமசுன் இதை மாதிரி இன்னொரு 5 வருஷத்தில் இது இது இதை விட பெரியதான ஒரு முழு தொப்பு கொண்டு வரக்கூடிய கதையாற்றல் உள்ள ஒரு எழுத்தாளர். அவருக்கு வயசு இருக்கு, ஆற்றல் இருக்கு. தமிழ் சிறுகதைக்கு அது தேவையுமாக இருக்கு. மிக முக்கியமான தமிழ் சிறுகதையினுடைய ஒரு ஒரு சிறுகதை வாரிசு நான் நாவல் பற்றி சொல்லவே இல்லை. முக்கியமான நாவல்கள் அவருடைய நாவல்கள், முக்கியமான சிறுகதைகள். இதில் வந்து இந்த 90 சிறுகதைகளில் சில சிறுகதைகள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற மாதிரி அந்த உணர்வு எனக்கு முத்துசாமி அவருடைய சிறுகதை சில சிறுகதைகள் படிக்கிற போது இப்போது ஏற்படுவது உண்டு. சில சிறுகதைகள் ரொம்ப ரொம்ப சரளமான மொழியில் எழுதப்பட்டிருக்கு. சில சிறுகதைகள் வந்து சற்றே மறைக்கப்பட வேண்டிய விதமான ஒரு மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அதுக்குண்டான அவருக்குண்டான காரணங்கள் இருக்கு. ஒரு எழுத்தாளனுக்கு தன்னுடைய வழிபாட்டு விதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான உரிமையும் காரணமும் இருக்கு. இப்போ எனக்கு தோணுச்சு இந்த 90 கதைகள் அவர் அந்த 90 கதையுடைய காலம் பற்றி எந்த குறிப்பும் தரல. ஒரே ஒரு கதையில் இருக்கு, அது வந்து தவறுதலாக விடுபட்டு போயிருக்குமான்னு கூட எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் வேணும்னு தான் இந்த தகவலை தர வேண்டாம்னு நினைக்கிறாரு அப்படின்னு அந்த முடிவுக்கு தான் நான் வர்றேன். நான் ராமேஸ்வரனும் ஒன்றும் தெரியாத வரல, நான் அவருக்கு புத்தி சொல்லி தர்றது. நான் என்னுடைய கதைகளுடைய காலத்தையும் அது வெளியான இதழையும் பதிவு செய்கிறேன்னா எனக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பதிவு செய்வதை அவர் தவிர்க்கிறார்னா அவருக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு எழுத்தாளனுடைய படைப்பை கால வாரியாக இது 84 எழுதுனா அல்லது 94 எழுதுனா அல்லது 2004 எழுதுனா இங்கேருந்து இங்கே வந்து 140 சென்டிமீட்டர்லேருந்து 150 சென்டிமீட்டருக்கு வளர்ந்துருக்கான், 165 வளர்ந்துருக்கான் இங்கிற மதிப்பீடு வாசகனுக்கு அவசியம் இல்லை என்று அவர் கருதுவதாக எனக்கு தோன்றுகிறது. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா முதல் நீ எப்படி மாற்றி வச்சு பார்க்கலாம். 100 கழிப்பறைகள் கதையை 2வது கதையாக வைக்கலாம், அப்புறம் அந்த புலிக்கட்டம்ங்கிற கதையை 8வது கதையாக வைக்கலாம், நாவிங்கிற கதையை இப்போ இருக்கிற மாதிரி கடைசி கதையாக வைக்கலாம். ஒரு படைப்பு மனம் முதுமை கொண்டு இயங்குவதில்லை. படைப்பு மனம் அதனுடைய ரீதியில் இயங்கிக்கிட்டு இருக்கு, அதனுடைய அனுபவங்கள் சார்ந்து அதனுடைய இன்னைக்கு ஒரு எக்ஸ்போசர், நாளைக்கு இன்னொரு எக்ஸ்போசர், இன்னைக்கு இதை பார்த்து எழுதுகிறான், நாளைக்கு வேற ஒன்றை பார்த்து எழுதுகிறான். ஆகவே நேற்று எழுதுனதெல்லாம் தப்பு, இன்னைக்கு எழுதுனது சரின்னு சொல்ல முடியாது. கம்பராமாயணத்தை 13,000 சில்லற பாட்டு கம்பன் எழுதிட்டு போறாருன்னா 1வது பாட்டு எப்போது எழுதினாரு, 7,000 பாட்டு எப்போ எழுதினாரு, 12,000 பாட்டு எப்போ எழுதினாரு, அந்த கால வித்தியாசம் அதெல்லாம் சொல்ல முடியாது. பாலகாண்டத்தில் ஒரு பாட்டு அவர் வந்து யுத்தகாண்டம் எழுதுகிற போது எழுதி சேர்த்துருக்கலாம். யுத்தகாண்டம் எழுதுகிற போது பாலகாண்டம் எழுதுகிற போது யுத்தகாண்டத்தினுடைய சில பாடல்கள் எழுதி வச்சிருக்கலாம். அது ஒரு படைப்பாளியினுடைய உரிமை சார்ந்த விஷயம். ஆகவே அதனால்தான் அதை அவர் செய்திருக்கிறார் என்று சொல்ல தோன்று வருது. கிட்டத்தட்ட என்னை விட ஒரு 15-16 வயசு இளையவராக இருப்பார். எனக்கு செக்யூரிட்டி கவுன்சிலில் இடம் வேண்டாம். ஆனால் இவர்கள் நிரந்தரமாக அந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டு இந்த சிறுகதைங்கிற இந்த இலக்கிய வடிவத்தை, நாவல்கிற இலக்கிய வடிவத்தை, கட்டுரைங்கிற இலக்கிய வடிவத்தை இந்த தமிழ் மொழிக்காக மிகவும் தீவிரத்தோடு இன்னும் மேலெடுத்துச் செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். வணக்கம், நன்றி.